அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலா வாரம்தோறும் புதன்கிழமை புத்தகம் மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டியில் இருக்கக்கூடிய நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் விருந்தோம்பல் இலக்கியங்கள் கூறுபவை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் வே இறையன்பு ஐயா அவர்கள் எழுதிய விருந்தோம்பல் இலக்கியங்கள் குருபவை என்ற புத்தகத்தை பார்ப்போம். இந்நூலை சென்னை கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 200, விலை 200 ரூபாய். நூலாசிரியர் வே இறையன்பை ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள காட்டூரில் பிறந்தவர். வணிக மேலாண்மையில் ஆங்கில இலக்கியம், தொழிலாளர் மேலாண்மையில் உளவியல் என்ற 4 துறைகளிலும் முதுகலை பட்டம் பெற்றவர். வர்த்தக நிர்வாகம், ஆங்கில இலக்கியம் என்ற 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றவர். மேலாண்மையியலில் முதுமுனைவர் பட்டம் பெற்றவர். பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றியவர். 100 மேற்பட்ட நூல்களை எழுதியவர். புகழ்பெற்ற எழுத்தாளர், கல்வியாளர், சிந்தனையாளர். மேலும் இவரது படைப்புகளுக்காக பல விருதுகளையும் பெற்றவர். இந்நூலில் இலக்கியங்களில் உள்ள விருந்தோம்பல் பற்றிய மகத்தான சம்பவங்களை எடுத்து நூலாக எழுதினால் அதை வாசிப்பவர்களிடம் ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தும் என கருதி இந்த முயற்சியில் இறங்கினேன் என்று நூலாசிரியர் தமது முன்னுரையில் பதிவு செய்துள்ளார். இந்நூலை 10 நாட்களுக்குள் எழுதி முடிக்க பெருந்துணையாக ஜோசப் ராஜசேகரன் அவர்கள் உறுதுணையாக இருந்துள்ளார் என்றும் தமது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்யாணராமன் என்பவர் இந்நூலுக்கு விரிவானதொரு அணிந்துரையை வழங்கி சிறப்பித்துள்ளார். இந்நூலில் விருந்தோம்பல் குறித்த கட்டுரைகளாக விருந்தோம்பல், விருந்தோம்பல் இலக்கணம், திருக்குறளில் விருந்தோம்பல், நாளடியார் காட்டும் விருந்தோம்பல், புறநானூற்றில் விருந்தோம்பல், பத்துப்பாட்டில் விருந்தோம்பல், பெரியபுராணத்தில் விருந்தோம்பல், மேற்கத்திய இலக்கியங்களில் விருந்தோம்பல், விருந்தோம்பல் அன்றும் இன்றும் என்று 20 மேற்பட்ட கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார். விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் பண்பாடுகளில் சிறந்தது விருந்தோம்பல், தமிழினத்தில் எதற்கு தனி சிறப்பு உண்டு, விருந்து என்றால் புதுமை, ஓம்புதல் என்றால் போற்றுதல் என்று பொருள், ஒரு காலத்தில் விருந்தினர் என்றால் அது அறிமுகம் இல்லாதவர்களையே குறிக்கும், இன்று உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் விருந்தினர் என்று அழைக்கின்றோம், இல்லத்திற்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்புடன் வரவேற்று அமர வைத்து உணவு தருவது விருந்தோம்பலின் நோக்கம். தொல்காப்பியத்தில் விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே, வீட்டிற்கு வரும் புதியவர்களை இன்முகத்துடன் வரவேற்று உணவளிப்பது உயரிய பண்பு என்கின்றார் தொல்காப்பியர். இந்திய மண்ணில் உணவு, கல்வி, மருந்து ஆகியவற்றை பணம் பெற்றுக்கொண்டு கொடுப்பது பாவமாக கருதப்பட்டது. இன்று அவற்றின் பெயரால் வியாபாரம் நடைபெறுகிறது. அந்த காலத்தில் போகிற வழியில் தென்படுகின்ற வீடுகளுக்கு சென்று இரவு நேரத்தில் தங்கி மறுநாள் பயணத்தை தொடர்வது வழக்கமாக இருந்தது. மேலும் பயணங்கள் என்பது பெரும்பாலும் யாத்திரைகளாகவே இருந்தன. விருந்தோம்பல் இலக்கணம் எனும் தலைப்பில் தமிழ் இலக்கியங்கள் விருந்தினரை எவ்வாறு போற்ற வேண்டும் என்பதை பல்வேறு பாக்களின் மூலம் எடுத்துரைக்கின்றன. விருந்தினர்கள் இல்லத்தை ஒளிமயமாக்குகின்ற விளக்குகளாக இருந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வருவதால் ஏற்படும் நன்மைகளாக ஊடலை அகற்றுபவர். கணவன் மனைவிக்குள் ஊடல் கொண்டிருக்கும் பொழுது திடீரென விருந்தினர் வந்தால் அவர்களை உபசரிக்கும் போது அவர்களுடைய கோபம் தணிந்துவிடும். வினை முடித்தால் விருந்து, தலைவன் வினை முடித்து மீண்டு வந்தால் விருந்து கொடுக்கிற மரபு தமிழகத்தில் இருந்து வந்ததை அக இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல ஒழுக்கத்தில் விருந்தோம்பல், திருமணத்திற்கு முன்பு தலைவன் தலைவியை சந்திக்க விருந்தினரை போல வீட்டிற்கு வருதல் உண்டு. புகா காலை புக்கதிர்பட்டு பகா விருந்தின் பகுதி கண்ணும் என்ற பாடல் மூலம் தலைவனாக வருவதற்கு தயங்குபவன் கூட விருந்தினராக வந்தால் வரவேற்கப்படுகின்றான். செலவழுங்கு வித்தல், செலவழுங்கல் என்றால் பிரிதலை தவிர்த்தல் என்று அகராதி விளக்கம் தருகிறது. தலைவன் பிரிவு துயர் நிறைந்த ஒன்று. பொருளீட்டுவதற்கு அவன் காட்டு வழியில் பயணம் செய்ய வேண்டும். இல்வாழ்க்கையின் முக்கிய அறம் விருந்தினரை நன்றாக உபசரித்து அவர் மனம் கோணாதவாறு அனுப்புதல் வேண்டும். திருக்குறளில் விருந்தோம்பல், இருந்தோம்பி இல்வாழ்வு எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த குரட்பாவில் வேளாண்மை என்கின்ற சொல் உதவி என்கின்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் என்ற புறநானூற்றிலும், வேளாண் சிறுபதம் என்று கலித்தொகையிலும், உதவி என்ற பொருளில் வேளாண்மை என்கின்ற சொல் சுட்டப்பட்டுள்ளது. மோப்பக்குலையும் அனிச்ச முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து, விருந்தினரை வாசலில் உரிய முறையில் வரவேற்காமல் அவர்களுக்கு அறுசுவை உணவளித்தாலும் திருப்தி அளிக்காது என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகின்றார். பசியோடு இருக்கின்ற பறவைகளுக்கும் உணவு தர வேண்டும், வாடி கிடக்கின்ற விண்ணகங்களுக்கும் பசியாற்ற வேண்டும், கண்ணில் படுகின்ற அனைவருக்கும் நாம் நம் உணவை பகிர்ந்து கொடுப்போம் என்கின்ற மகத்தான தத்துவத்தை வலியுறுத்துகின்றார் திருவள்ளுவர். பகுந்துண்டு பல்லுயிர் ஓவுதல் நூலோர் தொகுத்தொற்று எல்லாம் தலை. தொல்லூர் காட்டும் விருந்தோம்பல் மானுடத்தை தாண்டிய மகத்தான வாழ்க்கை நெறியாகும். நாலடியார் காட்டும் விருந்தோம்பல் பசியை விட கொடுமையான ஒன்று இல்லை. அதனால்தான் தமிழ் இலக்கியங்கள் பசியை போக்குவதை அறமாக கூறி வந்திருக்கின்றன. எல்லோரும் பெரிய அளவில் விருந்தை படைக்க முடியாது, தங்களால் இயன்றதை அடுத்தவர்களுக்கு செய்யலாம். நாளடியார் இதற்கு ஆழம் விதையை உதாரணமாக கூறுகிறது. உறக்கும் துணையதோர் ஆழம் வித்தீண்டி இறப்ப நிழல் பட பயந்தாங்கு அறப்பயனும் சான் ஸ்ரீதா எனும் தக்கார் கைப்பட்டாக்கால் வான் ஸ்ரீதா போர்த்துவிடும். கிள்ளி எடுக்கும் அளவே உள்ள ஓர் ஆழம் விதை நாளடைவில் கிளைகளும் விழுதுகளும் நெடிது வளர்ந்து அதிகமான நிழலை கொடுக்கும். ஆங்கிலத்தில் அதற்கு பாணியன் மரம் என்று பெயர். வியாபாரிகள் தங்கள் பொருள்களை ஆலமரத்தின் நிழலில் வைத்து இருப்பார்கள். சின்ன விதை பெரும் பந்தலை போல வளர்ந்து விடுகிறது. அதுபோல சிறியதாக இருந்தாலும் அது தகுதியுள்ளவர்களுக்கு செய்தப்பட்டிருந்தால் ஆகாயமே சிறிதாகும் அழகு வளர்ந்து பெரிதாகும். மிகுந்த பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளித்து உயிர் காப்பது மேலான செயலாக கருதப்பட்டது. புறநானூற்றில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் பசியோடு வந்தவர்களுக்கு உணவிடுவதை தமிழ் மரபும் தமிழ் மண்ணும் தமிழ் இலக்கியங்களும் தொன்று தொற்று போற்றி வருகிறது. ஆவூர் மூலங்கிலார் பாண்டியன் கீரன் சாத்தனை பற்றி பாடும் பொழுது விருந்தோம்பலை பாடும் பாடலில் ஆங்கன் மணல்மலி முற்றம் புக்க சான்றோர் உன்னாராயினும் தன்னோடு சூளுற்று உன் என இறக்கும் பெரும் பெயர் சாத்தன். காற்றை போல விரைந்து செல்லும் குதிரைகள் நிறைந்த முற்றத்தில் கற்றறிந்த பெருமக்கள் வந்தால் தன்னோடு சேர்ந்து உண்ண வேண்டும் என்று அவர்களை கெஞ்சி கேட்கும் கீரன் சாத்தன் என்று அவனுடைய விருந்தோம்பும் தன்மையை போற்றுகின்றார். ஒரு யாசகன் சர்ச்சிலிடம் கை நீட்டிய போது அவர் வெள்ளி நாணயம் ஒன்றை கொடுத்தார். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்திடம் சென்றபோது அவர் அந்த யாசகனின் தோல் மீது கை போட்டு உணவகத்திற்கு அழைத்து சென்றார். சர்ச்சில் கொடுத்த பணத்தில் பலமுறை உணவு உண்ண முடியும் என்றாலும் கோல்ட்ஸ்மித்தின் செய்கைதான் அந்த யாசகனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம், அவர் நண்பனை போல கருதி நடத்தினார். உணவு அளிப்பது முக்கியமல்ல, ஆனால் அவர்களை தன்னோடு அமர வைத்து உபசாரம் செய்வதுதான் மகத்தான விருந்தோம்பல். அத்தகைய விருந்தோம்பலைத்தான் செய்தவர்களை மேன்மக்கள் என்று கூறுகிறார்கள். ஆற்றுப்படையில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் பெருமான் ஆற்றுப்படையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனை சந்திக்க செல்லும் வழியில் திகழும் விருந்தோம்பல்களை விவரிக்கின்றார். அதை படிக்கின்ற பொழுது ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் மட்டுமல்ல வள்ளல்கள் மட்டுமல்ல எளிய சூழலில் வாழ்வர்களும் பசியோடு இருப்பவர்களை பரிவுடன் கவனித்து தங்கள் உணவை பகிர்ந்து கொண்டது இயல்பாக நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏற்றியர் வாழும் குடிசை முற்றத்தில் விழா மாடத்தின் நிழலில் பார்வை மான்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பார்வை மான் என்பது வளர்க்கப்படுகின்ற மான். அந்த மானை கொண்டு காட்டு மான்களை பிடிப்பது வழக்கம். அம்முற்றத்தில் நிலத்தில் பதிக்கப்பட்ட குளிர்ந்த உரல் இருக்கும். ஏற்றியர் தாம் கொண்டு வந்த புல்லரிசியை உலக்கையால் குத்தி எடுப்பார்கள். பின்பு கிணற்றினரை கொண்டு வந்து பழைய விளிம்பு உடைந்த பானைகளில் வார்த்து அடுப்பில் ஏற்றி சோறு சமைப்பார்கள். பாணர்கள் என்று தெரிந்ததும் தாம் சமைத்த புல்லரிசி சோற்றை கருவாட்டோடு சேர்த்து தேக்கிலையில் குவித்து தருவார்கள். பாடாத தும்பை வயவர் பெருமகன் ஓடாத்தானை உன் தொழில் கலர்கால் செவ்வரை நாடன் சென்னையன் எண்ணினே தெய்வமடையின் தேக்கிலை குவையி நும் பைதீர் கடும்போடு பதம்பிக பெருகுவீர். சின்ன குடில்தான், விளிம்புகள் உடைந்த கட்டிகள் தான், புல்லரிசி தான். ஆனால் வந்தவர்களுக்கு இன்முகத்தோடு அந்த உணவை வழங்குகிற பரந்த உள்ளம் ஏற்றிற்கு இருந்தது. சென்ற நூற்றாண்டிலும் தமிழகத்தில் இத்தகைய பண்புகள் எழுந்திருந்தன. வெளியிருந்து வருவோர் தங்கி செல்ல வீட்டின் முன் திண்ணைகளும் பந்தல்களும் இருந்தன. இரவில் யார் கேட்டாலும் உணவளிக்க வேண்டும் என்ற மரபும் இருந்தது. விருந்தோம்புகிற சமூகம் பாதுகாப்பானதாக இருக்கும், அங்கு பசியும் பட்டினியும் தலை தூக்கவே முடியாது என்பதுதான் பத்துப்பாட்டு காட்டும் நயம். நீதிநூல்களில் விருந்தோம்பல் தமிழ் இலக்கியத்தில் நீதிநூல்களுக்கான முக்கியமான இடம் இருக்கின்றது. ஔவையார், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி ஆகியவற்றை எழுதியிருக்கிறார். அடுத்தவருக்கு உதவுவது என்பதன் நீட்சியே விருந்தோம்பல். உணவால் உதவுவது விருந்தோம்பல். தென்னை மரத்து வேரில் நீர் ஊற்றினால் அந்த தண்ணீரை அது நன்றாக வளர்ந்த பிறகு இளநீராக தருகிறது. அதுபோல நாம் செய்கின்ற நற்செயல் வேறு ஒரு காலத்தில் வேறு ஒரு விதத்தில் பயன் தரும் என்று ஔவையார் மூதுரையில் குறிப்பிடுகின்றார். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்ந்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். சந்தன மரத்துடைய கட்டை எவ்வளவு தேய்த்தாலும் அதன் நறுமணம் குறையாது. அதுபோல சில அரசர்கள் செல்வத்தில் குறைந்தவர்களாக இருந்தாலும் வறுமையடைந்தாலும் விசால மனப்பான்மையோடு பிறருக்கு உதவுவார்கள் என்கிறார் ஔவையார். சந்தன மென்குரடு தான் தேய்த்த காலத்தும் கந்தம் குறைபடாது ஆதலால் தத்தம் தனம் சிறியர் ஆயிடினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள் நிலை சற்று தாழ்ந்தாலும் கொடுப்பதை குறைக்க மாட்டார்கள். தங்களை நாடி வந்தவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்தார்கள். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அதுபோல கொடுக்கிறவர்கள் துபங்காவாக இருக்கிறார்கள். மக்கள் அவர்களை தொலைவில் இருந்தே உணர்ந்து கொள்கிறார்கள். பெரிய புராணத்தில் விருந்தோம்பல் கம்பராமாயணத்தில் கோசல நாட்டின் வளத்தை கம்பர் செல்லோவியமாக ஆக்குகிற போது அந்நாட்டில் அனைவருக்கும் நிலைப்பற்ற செல்வமும் நீங்காத கல்வியும் இருந்தன என்று கூறுகிறார். அதனால் வறுமை துன்பத்தால் தம்மை அடைந்தவர்களுக்கு கொடை வழங்குவதும் வந்த விருந்தினரை உபசரிப்பதுமே அவர்களின் அன்றாட தேவை வேலைகளாக இருந்தன என்று குறிப்பிடுகின்றார். பெருந்தடம் பிறை நுதலார்க்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இளையான்குடி மாறனார் சிவனடியார் என்று சொன்னால் அவர்களை தம் இல்லத்திற்குள் அழைத்து வந்து அவர்கள் திருவுடையை நீரால் தூய்மை செய்து தம் இருக்கையில் அமர செய்து வழிபட்டு அதற்கு பிறகு நான்கு விதத்தில் அமைந்த அறுசுவை உணவுகளையும் அவர்களுக்கு விருப்பத்துடன் உண்ணுமாறு நாள்தோறும் கொடுத்து வந்தார் என்கிறார் சேக்கிலார். அத்தகைய விருந்தோமும் பண்பும் இறையநயமும் மாறனாரிடம் இருந்தது. நான்கு விதத்தில் உணவு என்றால் அவை உண்பது, தின்பது, கடிப்பது, குடிப்பது ஆகிய நான்கையும் உள்ளடக்கியது. இத்தகைய நான்கு விதமான உணவுப் பொருள்களையும் வழங்கும்போதுதான் விருந்து முற்று பெறுகிறதாம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, உவர்ப்பு என்பவை நமக்கு தெரிந்த ஆறு சுவைகள். பெரியபுராணத்தில் அடியார்களுக்கு உணவளிப்பதும் ஈகை செய்வதும் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதும் கூறப்பட்டிருக்கிறது. தான தர்மத்திற்கு மீறித்தான் நமக்கு என்கின்ற அறக்கோட்பாடு இதில் இலையோடுகிறது. குடும்ப விளக்கில் விருந்தோமல் எனும் தலைப்பில் தமிழகத்தில் திருமணங்களில் மணங்கள நிகழ்வுகளில் நூல்களை பரிசீலிப்பது வழக்கமாக இருந்த காலம் ஒன்று உண்டு. அப்போது பெரும்பாலும் குடும்ப விளக்கு என்ற நூலையே பரிசீலிப்பார்கள். பின்னர் குத்து விளக்குகளை பரிசீலிக்கும் வழக்கம் இருந்தது. இப்பொழுது பூங்கொத்துகளை பரிசீலிக்கிறார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி பல எல்லா பெண்களும் பணிக்காக வெளியே செல்ல முடியாவிட்டாலும் அவர்களுடைய ஆற்றலை பல்வேறு விதங்களில் பயன்படுத்த முடியும் என்கின்ற விதத்தில் நூல் ஒன்றை உருவாக்கினார் பாரதிதாசன். பெண்கள் பணிக்காக வெளியே சென்றால்தான் குடும்பம் முன்னேற்றம் என்பது இல்லை, அவர்கள் இல்ல கடமைகளை நன்றாக செய்தாலே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டுகிற நூலாக அமைந்திருக்கிறது. இந்நூலில் விருந்தோமல் குறித்த செய்திகள், கோட்பாடுகள் ஆகியவை செறிவாக இடம்பெற்றிருக்கின்றன. தலைவன் வீட்டிற்கு விருந்தினர் வருகிறார்கள். அப்போது தலைவன் வீட்டில் இல்லை, தலைவி விருந்தினரை வரவேற்கிறாள். மகிழ்ச்சி மேம்பட வருக வருக என்று அவள் வரவேற்கும் பாங்கு மிக நேர்த்தியாக படமெடுத்து காட்டப்பட்டுள்ளது. வரும் விருந்தினரை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்று புரட்சி கவிஞர் எழுதுகிறார். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் ஆண் ஆணோடும், பெண் பெண்ணோடும், குழந்தைகள் குழந்தைகளோடும் அமர்ந்து பேசுவது மரபு. அதை பாரதிதாசன் சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் தம் வீட்டில் இருந்த நாட்களை மறந்து போகாத வண்ணம் நடந்து கொள்வதும் விருந்தோம்பல் பண்பாடாக கருதுகிறது. இந்திய மரபில் விருந்தோம்பல். இந்தியா நெடிய பாரம்பரியம் கொண்ட பண்பாட்டை உடையது. மற்ற நாடுகள் நாகரிகம் அடையாமல் நாடோடிகளாக தெரிந்த காலத்தில் நேர்த்தியான குளியல் அறைகளையும் நகர அமைப்பையும் கொண்டிருந்த பெருமையை உடையது. அதன் தொடர்ச்சியாக விருந்தோம்பலில் தனக்கென ஒரு நிறையை வகுத்து கொண்டு கடைப்பிடித்து வந்தது. இன்றைய காலகட்டத்தில் நகரமயமானதாலும் நேர நெருக்கடியாலும் அது சற்று நீர்த்து போனிருந்தாலும் அதன் தொன்மை வியக்கத்தக்கதாய் இருக்கிறது. இந்தியா அன்னத்தை அளிப்பதில் சிறந்து விளங்கும் நாடு என்கின்ற பொருளில் மகாகவி பாரதியார் ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதமாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. அன்னதானம் என்பது மகத்தான கடமை என்று இந்த மண்ணில் மக்கள் நினைத்திருக்கிறார்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது என்பது உதவி அல்ல, மாறாக தார்மீக செயல் என்று கருதினார்கள். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அளித்திடுவோம் என்று பாரதியார் முழங்கினார். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு வழங்குவது சமூகத்தின் கடமை என்பதை அவர் வலியுறுத்தினார். மேற்கத்திய இலக்கியங்களில் விருந்தோம்பல் எனும் இலக்கிய தலைப்பில் வேர் என்பது புகழை மறுக்கும் பூ என்று கூறிய கலீல் கிப்ரான் விருதுகளில்லா வீடு சுடுகாடு என்று குறிப்பிடுகின்றார். பெருந்தன்மை என்பது ஒருவர் தம் சக்திக்கு மீறி கொடுப்பது, பெருமை என்பது நம் தேவைக்கு குறைவாக எடுத்துக்கொள்வது. பெருந்தன்மை என்பது எனக்கு தேவையானதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அல்ல, அடுத்தவர்களுக்கு என்னை விட அதிகமாக தேவைப்படுவதை கொடுப்பது என்று கூறுகிறார். நெல்சன் மண்டேலா ஜனாதிபதியாக தென்னாப்பிரிக்காவில் பதவியேற்ற போது சிறைச்சாலையில் தாம் இருந்தபோது சிறை அதிகாரிகளாக பணியாற்றிய அனைவரையும் சிறப்பு விருந்தினராக பதவியேற்புள்ளவருக்கு அழைத்தார் என்று கூறப்படுகிறது. மனிதன் கிழக்கானாலும் மேற்கானாலும் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறான் என்பதையும் அவனுடைய பொதுப்படையான அறத்தில் நுண்ணிய வேறுபாடுகள் இருந்தாலும் அது மானுடத்தை செழிக்க வைக்கும் விரல்களாகவே ஒரே உள்ளங்கையை நோக்கி நிற்கின்றன என்பதையும் உலக இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைவாக விருந்தாட்டு, விருந்தாடி, விருந்தாளி, விருந்தாற்றுதல், விருந்திடுதல், விருந்தினன், விருந்து, விருந்து கூடம், விருந்து சொல்லுதல், விருந்து வைத்தல், விருந்தோம்பல், விருந்தோர் என 10க்கும் மேற்பட்ட சொற்களை தமிழ் அகராதிகளில் காண்கின்றோம். இவ்வளவு சொற்கள் காணப்படுவதில் இருந்தே தமிழ் பண்பாட்டில் விருந்தோம்பல் நீண்ட நெடிய வரலாறு கொண்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் விருந்தோம்பல் தொடர்புடைய முக்கிய தகவல்களை எதையும் விட்டுவிடாமல் பதிவு செய்ய கடுமையாக உழைத்துள்ளார் நம் ஆசிரியர். தமிழக இளைஞர்களுக்கு முன்னேற்ற துடிக்கும் வாழ்க்கை கடலில் வே இறையன்பு ஐயா அவர்கள் துடிப்பான கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றார். தனிமையிலிருந்து மனிதர்கள் வெளியேற வேண்டுமானால் விருந்தோம்பலே நல்வழி என்கின்றார் நூலாசிரியர். இந்நூல் நமக்கு முன்னோர்களின் பண்பாடுகளை நினைவு கூறும் விதமாக அமைந்துள்ளது. அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அரிய நூலாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நினைத்தால் வருவதில்லை, உழைத்தால் வருவது முன்னேற்றம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை விருந்தோம்பல் இலக்கியங்கள் கூறுபவை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கி. கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.